கிறிஸ்துவுக்குள்ளும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் நாம் முகமுகமாய் சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு அநேக நன்றியோடு இந்த வகுப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு யூபிலியின் பிரமாணம். சகோதரர் சொல்லியபடி தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக நியாய பிரமாணங்கள் அங்கு கொடுத்திருந்தார். அந்த பிரமாணங்கள்ல மிக முக்கியமான ஒரு பிரமாணம் தான் இந்த யூபிலியின் பிரமாணம். இந்த பிரமாணத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம் என்றால் லேவி ராகமும் 25 வசனங்கள் 8-10 வரை. இந்த வசன பகுதியில் நாம பார்க்கிறோம், தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்துல மிக முக்கியமான ஒரு பிரமாணம் யூபிலியின் பிரமாணம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷம் ஆகும். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களின் ஒவ்வொருவனும் தன் தன் காரியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவுள். இதுதான் யூபிலியினுடைய பிரமாணம் பற்றிய அந்த கட்டளை. இது என்ன யூபிலியினுடைய பிரமாணம் சகோதர சகோதரிகளே? சார், நமக்கு நல்லா தெரியும், நியாய பிரமாணத்துல தேவன் ஓய்வு நாள் பிரமாணம் கொடுத்திருந்தாங்களா. ஓய்வு நாள் இருந்து எத்தனாவது நாள்? 7வது. தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னா, நீங்க 6 நாள் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். 6வது நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7வது நாள் உங்களுக்கு பரிசுத்தமான ஓய்வு நாள். அதுல நீங்க ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. அந்த ஓய்வு நாள் பிரமாணம் கொடுத்தா அவங்க கடைபிடிச்சாங்க. அதே போல அவங்களுக்கு ஓய்வு வருஷம் பிரமாணம் கூட கொடுத்தார், சரிங்களா? அப்ப அந்த ஓய்வு வருஷம் கூட எத்தனாவது வருஷம் தெரியுமா? அதுவும் 7வது வருஷம் தான். அதாவது 6 வருஷம் அவங்க நிலத்துல விதைக்கலாம், விவசாயம் செய்யலாம், அதுல இருந்து பலன் எதிர்பார்க்கலாம், அதை கொண்டு அவங்க ஜீவியம் நடத்தலாம். இதெல்லாம் தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்டு 6வது வருஷத்தை தொடர்ந்து வரக்கூடிய 7வது வருஷம் உங்களுக்கு ஓய்வு வருஷமாக இருக்க கடவுள். அந்த ஓய்வு வருஷத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, நிலத்துல எதையுமே செய்யக்கூடாது. அந்த வருஷம் நிலத்துக்கு எப்படி இருக்கணும், ஓய்வு வருஷமா இருக்கணும், ஓய்வு வருஷமாக அங்க இருக்கணும். சோ ஓய்வு நாள் பிரமாணம் கொடுத்தார், 6வது நாள் கருத்து 7வது நாள் ஓய்வு நாள். அதே போல என்ன கூட கொடுத்திருந்தார், ஓய்வு வருஷம் கூட கொடுத்திருந்தார். 6வது வருஷத்துக்கு அப்புறம் வர 7வது வருஷம் ஓய்வு வருஷம். சப்பாத் டே, சப்பாத் இயர், நம்ம இங்கிலீஷ்ல நாம பார்ப்போம். சோ இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்துல தேவன் அங்க கொடுத்தார். இப்போ நாம வாசிச்ச வசன பகுதியில என்ன சொல்றாருன்னா, பாருங்க, அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. புரிஞ்சிச்சுங்களா? ஏதாவது பிரிஸ்க் ஆயிட்டீங்களா மைண்ட்ல, செட்டில் ஆயிட்டீங்களா? ஏன்னா கொஞ்சம் கணக்கெல்லாம் நாம போடணும். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, நோட் புக் எடுத்துக்கோங்க, பேனா பென்சில் எடுத்துக்கோங்க. அப்படி சொன்னா தான் நீங்க உஷாராவீங்க. அவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் இல்ல, சிம்பிளா நம்மளே போர்ட்ல போட்டலாம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம். சோ அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயா விதியா நியூமரிக்கலா சொல்லுங்க பாக்கலாம். இது எழுத்து வடிவத்துல இருக்குது, இது எண் வடிவத்துல சொல்லுங்க பாக்கலாம். அன்றியும் எவ்வளவு ஓய்வு வருஷம் வேணும்? ஏழு ஓய்வு வருஷங்கள். ஒரு ஒரு ஓய்வு வருஷம் எப்ப வரும்? ஏழு வருஷம் கழிச்சா, ஆறு வருஷம் கழிச்சா? ஆ பாருங்க, ஒரு ஓய்வு வருஷம்னா ஏழாவது வருஷம். அது எப்பதான் வரும்? ஆறு சாதாரண வருஷங்களுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? ஒரு ஓய்வு வருஷம் வரும். அப்படி என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு ஓய்வு வருஷங்கள் என்னன்னு பாத்தீங்களா? இப்ப ஏழு ஏழு ஓய்வு வருஷம் என்னன்னா, அப்போ அவரே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு பாருங்க. ஒன் அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை என்ன பண்ணுங்க? ஏழு ஏழு தான் இடையில என்ன போடுங்க? பிளஸ்ஸா மைனஸா பெருக்கலாம். அப்போ ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை நீங்க என்னங்கன்னா, செவன் இன்டூ செவன் எவ்வளவு வருஷம்? 49 பாத்தீங்களா. அப்ப அந்த 49 இயர் பீரியட்ல என்ன இருக்கும், எத்தனை ஓய்வு வருஷங்கள் இருக்கும்? கரெக்ட், ஏழு ஓய்வு வருஷங்கள் இருக்கு இல்லைங்களா. முதல் ஆறு வருஷம், அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு வருஷம், ரெண்டாவது ஆறு வருஷம், அப்புறம் ரெண்டாவது ஓய்வு வருஷம், மூணாவது ஆறு வருஷம், மூணாவது ஓய்வு வருஷம், நாலாவது ஆறு, நாலாவது ஓய்வு வருஷம், ஐந்தாவது ஆறு, ஐந்தாவது ஓய்வு வருஷம், ஆறாவது ஆறு, ஆமா ஏழாவது ஆறு, ஏழாவது ஓய்வு வருஷம். அப்ப 49th இயர் அப்படின்னு வரும்போது அது எத்தனாவது ஓய்வு வருஷமா இருக்கும்? எவ்வளவு அழகா பதில் சொல்றீங்க, தேங்க்யூ. சரிங்களா, ஏன்னா இப்படி போனாதான் இந்த கிளாஸ் புரியும், எல்லாத்தையும் புரியாது. சோ அப்போ தேவன் சொல்றாரு, அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்களுள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுமாயாக. அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் 49 வருஷங்களாம். அப்பொழுது ஏழாம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை புறக்கடவீர்கள். 50ஆம் வருஷத்தை என்ன பண்ணுங்க? நீங்க பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை. ரொம்ப முக்கியம் இந்த வசனம்தான். சோ இப்படி நீங்க 49 வருஷம் கணக்கிடணும், அதுக்குள்ள ஏழு ஓய்வு வருஷம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த 49ஆம் வருஷத்தை தொடர்ந்து வரக்கூடிய 50ஆம் வருஷத்தை நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தி தேசத்து தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். ஏன்னா என்ன சொல்றாரு, அது உங்களுக்கு ஜூபிலி வருஷம், அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். இதுதான் அந்த யூபிலியினுடைய பிரமாணம். யூபிலியின் வருஷம் சொன்னா எத்தனாவது வருஷம்? அது 50ஆவது வருஷம். புரியுதுங்களா? இந்த 50ஆவது வருஷம் எப்படிப்பட்ட வருஷம்னா, அது தேசத்துக்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட வருஷம்? விடுதலையின் வருஷம். அவன் அவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போயிடணும். ஏன்னா இது கருத்தம் பின்னாடி நாம சொல்றோம். ஆனா அந்த பிரின்சிபல் இதுதான். ஏழு ஓய்வு வருஷங்கள் நீங்க கணக்கிடணும். அப்படி கணக்கிட்டீங்கன்னா 49 வருஷம் வரும் உங்களுக்கு. அந்த 49ஆவது வருஷத்தை தொடர்ந்து வரக்கூடிய 50ஆவது வருஷம் உங்களுக்கு என்ன வருஷமா இருக்கட்டும்? யூபிலி வருஷமாக அங்கிருக்கும். இது என்ன அது யூபிலி வருஷம்? அதுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்கலாம்? நான் சகோதர சகோதரிகளே பாருங்க, ஆறு வருஷம் அவங்க வேலை செய்யறாங்களா, அந்த ஆறு வேலை செய்யற வருஷத்துக்கு ஓய்வு தான் எத்தனாவது வருஷம்? ஏழாவது ஓய்வு வருஷம். புரியுதுங்களா? அது மாதிரி எத்தனை ஓய்வு வருஷங்கள் கணக்கிட சொல்றார்? ஏழு ஓய்வு வருஷங்கள். ஆக்சுவலா தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏழு ஓய்வு வருஷங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு ஒரு பெரிய ஓய்வு கொடுக்கிறார். எவ்வளவு கிருபை பாருங்க தேவன். அதாவது புரியுதுங்களா, வேலை செய்யற ஆறு வருஷத்துக்கு ஒரு ஓய்வு வருஷம் கொடுக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கும் ஒரு ஒரு ஓய்வு வருஷம் கொடுத்துட்டு, அப்படி வரக்கூடிய ஒரு கண்டினியூஸா வரக்கூடிய ஏழு ஓய்வு வருஷங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? ஒரு பெரிய ஓய்வு கொடுக்கிறார். அவ்வளவுதான். சப்பாத் ஆஃப் சப்பாத் இங்கிலீஷ்ல சொன்னா. தமிழ சொன்னா யூபிலியின் வருஷம் என்பது என்னன்னா, எத்தனாவது வருஷம் யூபிலி வருஷம்? 50வது வருஷம். அது என்ன வருஷம்னா, அதுக்கு முன் கடந்து சென்ற 7 ஓய்வு வருஷங்களுக்கெல்லாம் என்னவா இருக்கிறது, ஒரு பெரிய ஓய்வாக அங்க இருக்கு. ரொம்ப சிம்பிள், அவ்வளவு. இதுல சின்னதை நம்ம என்ன மனசுல வைக்கணும்னா, பாருங்க, 7வது வருஷம் ஓய்வு வருஷம். இந்த 7 ஓய்வு வருஷங்களுக்கும் ஒரு பெரிய ஓய்வு வருஷம் கொடுக்கணும்னு தேவன் விரும்பும் போது என்ன பண்றாருன்னா, அந்த வருஷத்தை அந்த வருஷத்தால பெருக்க சொல்றார். பெருக்கனா எவ்வளவு வருது? 49 வருஷம். 49 வருஷத்துல 7 ஓய்வு வருஷங்கள் வந்துடுது. இந்த 7 ஓய்வு வருஷங்களுக்கும் 49 அப்புறம் வர்ற அந்த வருஷம் தான் என்ன வருஷம் சொல்றாரு, ஒரு பெரிய ஓய்வு வருஷம். அதுக்கு என்ன பேருனா, ஜூபிலியின் வருஷம். சரிங்களா? சோ இப்ப இந்த 49 நாம் என்ன, 49க்குள்ள எத்தனை ஓய்வு வருஷம் சைக்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு 7 வருஷம் இது ஓய்வு வருஷம், ஒரு 7 வருஷம் இது ஓய்வு வருஷம், அப்படியே பாத்தீங்கன்னா கரெக்டுங்களா? பாரு, அவ்வளவுதான். சோ 6 வருஷம் அவர் சொல்றார், 6 வருஷம், 7வது வருஷம் ஓய்வு வருஷம், 6 வருஷம், 7வது வருஷம் ஓய்வு. இதுதான் என்ன சொல்லலாம்னா, இது சுற்று. இங்கிலீஷ்ல சொன்னா தி சைக்கிள், சபாத் சைக்கிள். 7 சுற்று போகணும், 7 சுற்று முடிஞ்சு அடுத்த வருஷமே அது என்ன வருஷம் சொல்றாரு, யூபிலியின் வருஷம். பாருங்க, இது கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. ஏன்னா பாருங்க, 6 வேலை வருஷத்துக்கு ஒரு ஓய்வு வருஷம், 6 வேலை வருஷத்துக்கு ஒரு ஓய்வு வருஷம், இப்படி 7 ஓய்வு வருஷம் போட்டுடுறாரு. இந்த 7 ஓய்வு வருஷத்துக்கு ஒரு பெரிய ஓய்வு வருஷம் தான் என்ன வருஷம்னா, 50வது யூபிலியின் வருஷம். சோ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா, 7 சுற்று இருக்கு, 7 சைக்கிள்ஸ் ஃபாலோடு பை எ ஜூபிலியன். சரிங்களா? 7 யூபிலியின் சுற்று, அந்த 49வது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 50வது வருஷம் என்னது, அது யூபிலியாகவே அங்க இருக்கு. மைண்ட்ல உள்ள போகுதுங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுது. இதுதான் அந்த யூபிலிக்கு தேவன் கொடுக்கிற கணக்கு, அந்த கால்குலேஷன். சோ நீங்க 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை நீங்க கணக்கிடுங்க அப்படின்னா, கவுண்ட் 7 சைக்கிள்ஸ் ஆஃப் சபாத்ஸ். அதாவது ஓய்வுனா 7 ஓய்வு, 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 சுற்று நீங்க கணக்கிடுங்க. கணக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய 50வது வருஷம் என்பது அந்த 7 ஓய்வு வருஷங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஓய்வு வருஷமாக இருக்கு கடவுள். அதை நீங்க யூபிலியின் வருஷம் என்று சொல்லுங்க. அது உங்களுக்கு விடுதலையின் வருஷமா இருக்க கடவுள். அந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தேசத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விடுதலை கூற கடவீர்கள். இதுதான் சகோதர சகோதரி அந்த யூபிலியின் வருஷம். இந்த யூபிலியின் வருஷம் வந்துச்சுன்னு வைங்க, 49வது வருஷம் முடிஞ்சிச்சு, 50வது வருஷம் ஆரம்பிக்குதுன்னா, அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த ஆசாரியன் என்ன பண்ணும் தெரியுங்களா, அவர் தான் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும், இதெல்லாம் கணக்குல வைக்கணும். அவர் கரெக்டா அந்த யூபிலி வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அன்னைக்கு ஒரு ஆட்டினுடைய கொம்பு இருக்கும், இப்படி இப்படி வளைஞ்சு போற ஒரு கொம்பு. அந்த கொம்பு எடுத்துட்டு பயங்கரமா எக்கால சத்தம் அங்க ஊதுவார். அந்த எக்கால சத்தம் கேட்டாலும் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அது எந்த வருஷத்தினுடைய ஆரம்பம், யூபிலி வருஷத்தினுடைய ஆரம்பம். அந்த சத்தம் கேட்டாவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடு. ஏன்னா அது 49 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய என்ன வருஷம், அது யூபிலின் வருஷம். அது விடுதலை கூறக்கூடிய யூபிலி. உண்மையிலே நம்ம நம்ம ஜனங்கள் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலி, டைமண்ட் ஜூபிலி, பிளாட்டினம் ஜூபிலி. எங்க இருந்து வந்துச்சு? பகவத்கீதையில் இருக்கா ஜூபிலி, குரான்ல இருக்கிறா ஜூபிலி, எல்லாம் பைபிள்ல இருந்து தான் ஜனங்கள் அங்க எடுக்கிறதுக்கு. தேவன் அந்த யூபிலி பிரமாணம், அருமையான பிரமாணம், தேவன் அவருடைய ஜனங்கள் மீது அன்பு காண்பிக்கிறதுக்கு அவர் ஏற்படுத்தின ஒரு பிரமாணம். சரி, இந்த ஜூபிலியின் வருஷம் எதுக்காக தேவன் கொடுத்தான், என்ன பர்பஸ், என்ன நோக்கம் இந்த ஜூபிலியின் வருஷம், 50வது வருஷத்துல என்ன நடக்கும், அது ஏன் விடுதலையின் வருஷம், அது ஒரு சந்தோஷத்தின் வருஷம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது தேவன் ஏன் கொடுத்தாருன்னு லேவியர் ஆகமம் 25 அதிகாரத்துல 13-17 வருஷம் 17 வசனங்கள் வரை. வருஷத்தினுடைய நோக்கம் ஏன் தேவன் இந்த யூபிலி பிரமாணம் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த யூபிலி வருஷத்துல உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு என்ன திரும்பி போயிடுது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய காணியாட்சி விட்டு வேற ஒருத்தருடைய காணியாட்சிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, போயிடுப்பாங்க. அவங்க அவங்களுடைய இடத்தை விட்டுட்டு மத்தவங்களுடைய இடத்துக்கு போயிருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்க, வேலைக்குன்னா என்ன மாதிரி வேலைக்கு, கரெக்ட், கொத்தடிமையா போயிருப்பாங்க. என்ன வரும், மனுஷங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் சகஜம். கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சு நல்லா வெள்ளாமை ஆயிட்டு எல்லாம் களைஞ்சிட்டு வந்து சேர்ந்தா லாபம், அதுல ஏதாவது ஒண்ணுல சிக்கல் வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு நஷ்டம், நஷ்டம் வந்துச்சுன்னா அது வாழ்க்கையில தாழ்வு. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கடன் வாங்க வேண்டியது இருக்கும், இல்லாட்டி இருக்கிற நிலத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்கும், மத்தவங்க இடத்துல சொற்ப விலைக்கு விக்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி இல்ல அப்படின்னா வாங்கின கடனை அடைக்க முடியாம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு அடிமையாக போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த நாட்கள் அங்க இருந்துச்சு. சோ இதெல்லாம் யாருக்குள்ளேயே நடக்கும், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கும். அப்போ அடிமையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் சொல்றாரு, பரவாயில்ல போயிடுங்க. ஆனா எப்ப யூபிலி வருஷம் வந்துச்சோ அவன் என்ன பண்ணிருக்க, காணியாட்சிக்கு திரும்புங்க. சோ கடன் அடைக்கணும், அதை பத்தி யோசிக்காத கிளம்பு. யூபிலி வருஷம் வந்தாவே நீ என்ன பண்ணிடு, உன்னுடைய வீட்டுக்கு போ, உன் குடும்பத்தாரோட சேர்ந்துடு. உன்னுடைய அடிமை தலைமையில என்னாச்சு, முடிவுக்கு அங்க வந்துச்சு. உன்னுடைய கடன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது நல்லிஃபை ஆயிடுச்சு. அப்படின்னா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, கத்தாமே இருக்கும். ஆனா என்னாச்சு, கடன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் தன் தன் காணியாட்சிக்கு போக கடவன். ஆகையால் பாருங்க, வசனம் பாருங்க, பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின் வரும் வருஷங்களின் தொகைக்கு ஏற்ப பிறனிடத்தில் கொள்வாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். ஏதோ பிசினஸ் கான்ட்ராக்ட் அங்க இருக்குது பாருங்க சொல்றாரு. சோ இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதையாவது வித்துட்டா, நிலத்தை விற்கிறதும் வாங்குறதும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றாரு. தப்பிச்சோ இந்த காலத்துல நமக்கு யூபிலின் பிரமாணம் இல்ல, இல்லாட்டி யாரு ரியல் எஸ்டேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா. அப்ப என்ன தேவன் ஸ்ட்ரிக்ட் கட்டளை கொடுத்திருந்தானா, நீங்க நிலம் வாங்குறதோ விற்கிறதோ எதை பேஸ் பண்ணி இருக்கணும், எந்த வருஷத்தை பேஸ் பண்ணி இருக்கணும், யூபிலின் வருஷம். உதாரணத்துக்கு போன வருஷம் தான் யூபிலின் வருஷம் வைங்களேன், சரிங்களா. இன்னும் அடுத்த யூபிலிக்கு எவ்வளவு வருஷம் இருக்குது, 50 வருஷம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் போய் என்னுடைய நிலத்தை ஒரு பிரதர் கிட்டேன் வைங்க, நான் எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்ணலாம், எவ்வளவு மேக்ஸிமம் பிக்ஸ் பண்ணலாமோ அவ்வளவு. என்ன எவ்வளவு வருஷம் இருக்குது, ஏன்னா அந்த 50வது வருஷம் கழிச்சு நான் நிக்கிற நிலம் யாருக்கே திரும்பி வந்துடும், கண்டிப்பா எனக்கே திரும்பி வந்துடும்.
நான் திரும்பி பணம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அங்க எதுவுமே அங்க இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? என்னதான் ஆனாலும் சரி, இந்த 49 வருஷத்துல என்ன வேணா ஆயிட்டு, ஒருத்தர் விக்கட்டும் ஒருத்தர் வாங்குது என்ன வேணா போட்டும், ஆனா 50வது வருஷம் அவங்க அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க அவங்க கைக்கே அங்க வந்துடும். சோ அப்ப என்னன்னா, ஒரு ரொம்ப வருஷம் இருக்குது யூபிலிக்கு அப்படின்னா அதுக்கு விலை அதிகமா கொடுக்கலாம். ஆனா பாருங்க, யூபிலி முடிஞ்சு ஒரு 35 வருஷம் போயிடுச்சு, இப்ப வந்து எனக்கு கஷ்டம் ஆச்சு, இப்ப நான் இந்த நிலத்தை நான் ஒருத்தருக்கு விற்கிறேன்னா வாங்குறவர் அதை இருக்குதா வாங்குவாரு? பெரிய பிரைஸ் கொடுத்து வாங்குவா இல்ல கம்மியா கொடுத்து வாங்குவாரா? ஏன்னா எவ்வளவுதான் கொடுத்து வாங்கினாலும் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அது என் கைக்கே வந்துடும். திரும்பி 15 வருஷத்துல அவர் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு 15 வருஷத்துல உனக்கு நான் திருப்பி கொடுக்கறதுக்காக நான் பெரிய லம்ப் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன். அதுதான் தேவன் சொல்றாரு. ஏன்னா யூபிலி வருஷம்னா எல்லாம் என்ன ஆயிடும், வாபஸ் ஆயிடும், திரும்பி வந்துடும். அதுதான் அங்க அந்த கணக்கு அங்க சொல்றாரு. சோ இதெல்லாம் ஏன் வந்து தேவன் அவங்களுக்கு சொன்னாரு? ஏன் தேவன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கா நம்ம நியாய பிரமாணம் போய் ஆழ்ந்து பார்த்துருக்கோமா? இந்த யூபிலின் பிரமாணம் பாருங்க, அங்க தெளிவா சொல்றாரு இப்படித்தான். ஏன்னா ரொம்ப சிம்பிள் சகோதர சகோதரிகளே. சோ ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரலாம். அதனால ஒருத்தர் தன்னுடைய உடைமைகளை இன்னொருத்தர்கிட்ட இழந்து போகலாம், அல்லது ஒருத்தர் தன்னையே வந்துட்டு ஒரு அடிமையாக இன்னொருத்தருக்கு கீழே அர்ப்பணிச்சு விடலாம். சோப்போ இந்த அடிமைத்தனத்துல கடன் பிரச்சனைல குடும்பங்கள் பிரிஞ்சு போய் வாழ்க்கையில துக்கம், மனசுல கஷ்டம், ஒருத்தர்கிட்ட வந்து பொருள் சேர்ந்துகிட்டே போகுது, இன்னொருத்தர்கிட்ட என்ன ஆகலாம் பொருள் இல்லாமலே போகலாம். சோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது சமநிலை இல்லாமல் போய் சிலர் பெரியவர்களாகவும் பலவான்களாகவும் ஆயிட்டு சிலர் பலவீனர்களாகவும் வறுமையில் இருக்கிற ஜனங்களாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு. ஆனா எல்லாருமே யாருடைய ஜனங்கள் தான், தேவனுடைய ஜனங்கள். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஜனங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் எனக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே சகோதரன் சகோதரியா இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் தான் இருக்கணும், சமாதானம் தான் இருக்குது இருக்கணும், வேற கஷ்டம் இருக்கக்கூடாது. சோ அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ஏற்ற தாழ்வுகள் மறுபடியும் ஈக்குவலைஸ் ஆகணும், மறுபடியும் சமநிலைமைக்கு வரணும்னா அதுக்கு தான் ஒரு பிரமாணம் நிற்கிறார், யூபிலியின் பிரமாணம். தேவன் என்ன சொல்றாருன்னா, சரி உங்கள் உங்களுடைய திறமைக்கு தக்க வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, சொத்து சேர்த்து வைங்க, ஆனா எல்லாம் எவ்வளவு வருஷத்து வரைக்கும் தான், 49 வருஷம் வரைக்கும். 50வது வருஷத்துல என்ன ஆகும்னா மறுபடியும் இஸ்ரேல் தேசமே என்ன ஆகும், ஒரு ஈக்குவாலிட்டி வந்துடும். எவ்வளவு அருமையான பிளான் பாருங்க. அப்படி எல்லாம் இருந்தா நான் கூட என்ன ஒரு லெவலுக்கு இருந்திருப்பேன், நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கீங்க. நமக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு லெவலுக்கு நிலைமை எல்லாம் இருந்திருக்கும், சொந்த வீடெல்லாம் இருந்திருக்கும், எல்லாம் போயிடுச்சு. ஆனா தேவன் அந்த ஒரு அசூரன்ஸ் யார் கொடுத்திருந்தாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுத்திருந்தாரு. அப்போ தேவனுடைய அன்பு அங்க தெரியுது பாருங்க. சோ ஜனங்கள் வந்து அநியாயம் பண்ணிட முடியாது. சோ அப்போ இது அதனால தான் நம்ம சொல்றோம், அந்த எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இஸ்ரேல்ல. தெரியல, நம்ம அங்க போய் பார்த்தோம்னா தெரியும். நம்ம ஏன்னா அடிமைகளுக்கு எல்லாம் என்ன சந்தோஷம், உடனே யார் வீட்டுக்கு போலாம், யஜமான் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் சான்ஸே கிடையாது. அது என்ன வருஷம், அது யூபிலியின் வருஷம். சோ கடன்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நல்லா வாங்கிருந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யூபிலியின் வருஷம் வந்துச்சுன்னா எல்லாம் ஓகே, அவ்வளவுதான், எல்லாம் டேலி ஆயிடாங்க, ஒரு கவலை கிடையாது, ஜாலியா அவங்க வாட்டி போயிட்டே இருக்கல, கடன் எல்லாம் இல்லாம போயிரு. சோ அந்த யூபிலியின் வருஷம் பாருங்க, அது தேசத்துக்கும் அதின் குடிக குடிகளுக்கும் விடுதலை கூற கடவீர்கள். எதுல எல்லாம் இருந்து விடுதலை, எல்லா விஷயத்திலிருந்துமே அது ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு வருஷம் சகோதர சகோதரிகளே. சோ அப்படிப்பட்ட ஒரு வருஷமா தான் இந்த யூபிலியின் வருஷம் வந்து யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க தேவன் அங்க கொடுத்திருந்தான். இந்த யூபிலியின் பிரமாணம் 7 ஓய்வு வருஷங்கள், அதாவது 7 சுற்றுகள், அந்த 7 சுற்றுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 50வது வருஷம், அந்த 7 ஓய்வு வருஷங்களுக்கெல்லாம் பெரிய ஓய்வு வருஷமாகிய யூபிலியின் வருஷம். அந்த யூபிலியின் வருஷத்துல ஜனங்களுக்கு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்துல தேவன் கொடுத்தார், அது அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்துச்சு. இந்த நியாய பிரமாணத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இது தேவன் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு யூத யுகத்துல கடைபிடிக்கிறதுக்கு கொடுத்திருந்தார். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஆகிய நமக்கு
இந்த சுவிசேஷ யுகத்துல இது எந்த வகையில அப்ளை ஆகுது, நமக்கு இதனால என்ன பிரயோஜனம், நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுக்குள்ள இருக்குதா, இதுதான் நாம அங்க கேட்கும். அப்படி கேட்கும் போது சில வசனங்கள் நமக்கு நம்ம கவனத்துக்கு கொண்டு வருவது நல்லது. முதல் வசனம் ரோமர் 15:4 வாசிங்க. தேவ வசனத்தினால உண்டாகும் பொறுமை ஆறுதல், அதன் மூலம் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம், எது எது முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம், பழைய ஏற்பாட்டின் விஷயங்கள் அனைத்தும், அதுல வரக்கூடிய நியாய பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சமும் என்ன சொல்றாருன்னா, நமக்கு யாரை இவங்க நமக்கு கிறிஸ்டியன்ஸா ஆர்சியா புரோட்டஸ்டன்டா இல்ல வேறயா யாரு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உற்சாகத்துக்கு நன்றி. ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணாம சரியான பதில் சொல்ல முடியாது. யார் அவங்க, உலகமா கிறிஸ்தவ மண்டலமா இல்ல வேற யார், யார் சுவிசேஷ யுகத்தில், அதுக்குதான் பதில் வேற மாதிரி சொல்லுங்க. கரெக்ட், ஆவிக்குரிய இஸ்ரேல், யார் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், புறஜாதியில இருந்து தான் அவங்க இருக்கிறார். பட் அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு என்ன பேர், கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய சபை, மறக்காதீங்க. இந்த சுவிசேஷத்துல தேவனுடைய டீலிங் கிறிஸ்தவர்களோட இருக்கு, ஆனா கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து யாரை பிரித்து எடுப்பதற்காக மாத்திரம், கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமாகிய சபை. ரொம்ப சிம்பிளா சொன்னா சுவிசேஷ யுகத்தின் சபை, சுவிசேஷ யுகத்தின் சபை, தி சர்ச் ஆஃப் தி காஸ்பல் ஏஜ். இந்த சுவிசேஷ யுகத்திலிருந்து தேவன் தெரிந்து கொள்ளுகிற அவருடைய குமாரனுடைய சரீரமாகிய சபை. சோ இங்க நமக்கு அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போதே அந்த நமக்கு கிளாஸ்ல நமக்கு வகுப்பார்ல அப்போஸ்தல் பவுல் ஒருத்தர், மத்த 11 அப்போஸ்தலர்கள் ஒருத்தங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்த உண்மையான கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்கள் எல்லாமே அங்கங்களாக இருக்கிறாங்க. பைபிள் ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒட்டுமொத்த பைபிளுமே யாருக்கு தான் கொடுக்கப்படுதுன்னா இந்த நமக்கு வகுப்பா, ஏன்னா அவங்க தான் இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல எதை பின்பற்றி போகணும்னு ஆசைப்படுறாங்க, வெளிச்சம், தேவனுடைய சத்திய வெளிச்சம். இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலிருந்து தேவன் இவங்களைத்தான் விசேஷமான ஆசீர்வாதத்துக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு உதவியாகத்தான் தம்முடைய வார்த்தையாகிய சத்திய வெளிச்சத்தை அவங்களுக்கு அங்க கொடுத்திருக்கிறார், வேற எல்லாருக்குமே அங்க இல்ல. அப்போ தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக, பாத்தீங்களா பல ஏற்பாடு நியாய பிரமாணத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் சுவிசேஷ யுகத்தின் சபைக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, போதனையாக கொடுக்கப்பட்டிருக்குது. சோ அப்ப பாருங்க, நியாய பிரமாணத்துல இருக்கிற யூபிலி, அந்த யூபிலியில இருந்து கூட யாருக்கு போதனை இருக்கும், யாருக்கு இருக்கும், நமக்கு இருக்கும், சுவிசேஷ யுகத்தின் சபைக்கு இருக்கும். சோ அப்ப போய் கண்டுபிடிக்கணும் இது என்ன, இந்த நியாய பிரமாணத்தினுடைய யூபிலி 7 வருஷம் 7 ஓய்வு வருஷங்கள், அதுக்கப்புறம் ஒரு 50வது ஜூபிலி வருஷம், விடுதலை வருஷம், இது மானசீக இஸ்ரேலர்களுக்கு சந்தோஷம் சமாதானம். சோ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகி நமக்கு என்ன இந்த யூபிலி வருஷத்துல நமக்கு என்ன லெசன் இதுல தேவன் அங்க வச்சிருக்கிறார், இது நாம யோசிக்கணும். இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம், எபிரேயர் 10:1 வாசிங்க. பாருங்க என்ன சொல்றாருன்னா, இங்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல், வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாக, இதெல்லாம் வசனங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். நியாய பிரமாணம் சொல்லிட்டா என்ன சொல்றாருன்னா,
வரப்போகிற இன் ஃபியூச்சர் எதிர்காலத்துல ரொம்ப கிளியரா சொன்னா கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகை, அவருடைய முதலாம் வருகைக்கு பின்னால என்னெல்லாம் நடக்க போதோ அந்த நன்மைகளுக்கெல்லாம் நியாய பிரமாணம் எப்படி இருக்குது? ஒரு நிழல். எல்லாருமே பாத்தீங்களா? அப்ப நியாய பிரமாணமே என்னன்னா அது ஒரு நிழல். ஆனா அதனுடைய நிஜம் எங்க இருக்குது? யார் மூலம் நிறைவேறும்? கர்த்தர் இயேசு மூலம். கர்த்தர் இயேசுக்கு பின்னால நிறைவேறும். அப்போ இந்த நியாய பிரமாண யூபிலி எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? கர்த்தர் இயேசுக்கு முன்னால யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு நிழலா இருக்கு. அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிழல், நிஜம் இல்ல. ஆனா அந்த நிஜம் எப்ப வரும்? கர்த்தர் இயேசுக்கு பின்னால அவர் மூலமாக நிறைவேறும். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தையும் 5:18. பாருங்க எவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் போகலாம், ஆனா நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க அப்போ எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றாருனா கர்த்தர் இயேசு, நியாய பிரமாணத்தில் உள்ள ஒரு ஒரு விஷயமும் கண்டிப்பா என்ன ஆகணும்? நிறைவேறணும். சோ அப்ப நியாய பிரமாணத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் தான் இதை நாங்க பாக்குறோம், யூபிலியின் பிரமாணம். அது ஒரு நிழல். எதுக்கு நிழல்? கர்த்தர் இயேசுக்கு பின்னால நடக்க போற ஒரு மாபெரும் நிஜத்துக்கு இது ஒரு நிழல். அது இந்த நிழல் வந்திருக்குன்னா கண்டிப்பா எது வரணும்? பாருங்க நிழல் நிச்சயம் என்ன, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இது நம்மளுடைய ஸ்டடிஸ்ல இனி எப்பயுமே படிப்போம். நாம் எது இல்லாம நிழல் வரவே வராது. எங்கேயாவது நிழல் மாத்திரம் பாத்துருக்கீங்களா? யாராவது பாத்துருக்கீங்களா? அது வந்து பேய் படத்துல தான் பாக்கலாம். நிஜத்துல எல்லாம் அது வராது. நிஜத்துல நிஜம் இல்லாம எது வராது? நிழல் வராது. நிழல் இருந்தாலே பின்னால எது வந்துட்டு இருக்கும்? நிஜம் வாங்கல். நிஜம் இருந்தால்தான் எது வரும்? நிழல் வரும். சோ அப்படி நியாய பிரமாணம் என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணம் நிழல். அப்ப கண்டிப்பா அதனுடைய நிஜம் இருக்கணும், இருக்கும், மாற்றவே முடியாது. அதான் தேவன் கத்திரையே சொல்றாரு, வானோ பூமி வேணா ஒழிஞ்சு போயிடலாம்ப்பா, ஆனா நியாய பிரமாணத்துல இருக்கிற ஒரு ஒரு விஷயம் நிறைவேறாம போகாது, கன்ஃபார்மா நிறைவேறும். சோ அப்படி சொல்றாரு. நான் இந்த வசனம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நியாய பிரமாணம் நமக்கு போதனையாது. நியாய பிரமாணம் வரப்போற நன்மைக்கு நிழலா இருக்கும். நியாய பிரமாணம் அதனுடைய நிஜங்கள் கண்டிப்பா நிறைவேறும் சொல்லும் போது நியாய பிரமாணத்துல ஒண்ணுதான் எது? இந்த யூபிலியின் பிரமாணம். அப்ப யூபிலியின் பிரமாணம் நமக்கு ஒரு போதனை, யூபிலியின் பிரமாணம் அது ஒரு நிழல். அதனுடைய நிஜம் இருக்கணும், அது கண்டிப்பா என்னாகணும்? நிறைவேறணும். பாருங்க நிழலான யூபிலி என்ன? இப்பதானே பார்த்தோம் அதுல 7 சுற்று இருக்கு. 7 சுற்று முடிஞ்சு வரக்கூடிய அந்த 50வது வருஷம் யூபிலியின் வருஷம். அந்த வருஷத்துல என்ன நடக்கும்? ஜனங்கள் எல்லாருக்குமே விடுதலை, எல்லாருக்கும் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. அப்போ இது நிழல்னா இதனுடைய நிஜம் கூட இருக்கணும். அந்த நிஜம் பாருங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, நிழல் வந்து பெருசா நிஜம் பெருசா? நம்ம நடந்து போனா நம்ம நம்ம நிழல் எந்த கலர்ல இருக்குது பாருங்க. நம்மளை பார்த்தா அப்படியா இருக்கு. நம்ம போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தா எவ்வளவு ஜோரா இருக்கிறோம், ஜோரா இருக்கிறோம்ங்களா? சரி இருக்கிறோம், நம்புவோம். ஆனா என்னன்னா நிழல் விட எவ்வளவு அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, என்ன பியூட்டி தேவன் கிரியேட் பண்ணி எடுக்கிறார். நிழல் சும்மா அது அவ்வளவுதான், ஆனா நிஜம் அப்படி ஒரிஜினலா, அதான் நிஜம் சொல்றோம் பாருங்க. அப்போ அந்த நிழலா இருந்த நியாயப்பிரமான யூபிலி அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சமாதானம் ஒரு தேசத்துக்கு கொடுத்துச்சுனா அப்ப நிஜமான யூபிலி ஒண்ணு இருக்கணும். அந்த நிஜமான யூபிலி நிழல் யூபிலிய காட்டில எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கணும். காலத்துல பிரம்மாண்டத்துல அது மாத்திரம் இல்ல, நிழல் யூபிலி தந்த சந்தோஷம் சமாதானத்தை விட நிஜமான யூபிலி மிகப்பெரிய சந்தோஷம் சமாதானம் தரணும்.
நிழலியபலி ஒரு தேசத்து ஜனங்களுக்கு தான் சந்தோஷம் கொடுத்துச்சு, ஆனா நிஜமான யூபிலி யாருக்கு தரணும்? ஒட்டு மொத்த உலக ஜனங்களுக்குமே அந்த சந்தோஷம் சமாதானம் அமைதி தரணும். அந்த நிஜமான யூபிலி, அப்படி ஒரு யூபிலி இருக்குதா உலகத்துக்கு இல்லைங்களா? வசனவாசிங்க பண்ணீங்க அந்த நிஜமான யூபிலி பத்தி அப்போஸ்தல் 3:19 அப்போஸ்தல் 3:19 பாருங்க, ஆனபடியினால கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இலை பாறுதலின் காலங்கள் வரும் படிக்கும். ஏன்னா காலம் பத்தி பேசுறாருங்க, இலை பாறுதலின் காலங்கள், டைம்ஸ் ஆஃப் தி ரெஸ்டிட்யூஷன். இங்கிலீஷ்ல நாம பார்த்தோம்னா டைம்ஸ் ஆஃப் தி ரெஸ்டிட்யூஷன், இலை பாறுதலின் காலம். இலை பாறுதல் என்ன அர்த்தம்? ரெஸ்ட், ஓய்வு. ஓய்வுனா எப்படி இருக்கும்? யாராவது வருத்தத்தோட தூங்குறீங்களா டெய்லி? அழுதுட்டே தூங்குறீங்களா? இல்ல, சந்தோஷமா தூங்குறோம். உட்காரும் போது அந்த ரிலாக்ஸா இருக்கும் போது அந்த இலை பாறுதலின் காலங்கள் தேவன் நியமிச்சிருக்கிறார் ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இப்ப உலகம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையில சொல்லும் போது ஏகமாய் பரிதவிச்சு கிடக்கிறாங்க, பாவத்துக்குள்ள விழுந்து போய் மரண நிலைய சாபமாக சம்பாதிச்சு பிறக்கும் போதே மறுபடியும் மறிப்போங்கிற உத்தரவாதத்தோடு பிறந்து அந்த வாழ்ற காலம் எல்லாம் நடைபெணமா வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல மறிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. அப்போ இந்த பாவம் மரணத்தினால மனுக்குலம் குடும்பம் எல்லாம் என்ன இருக்குது பாரு, நாம் எல்லாம் நியாயமா எந்த குடும்பம் சேர்ந்தவங்க? ஒரே ஒரு குடும்பத்தான் சேர்ந்தவங்க இல்லைங்களா? அந்த குடும்பத்துக்கு ஆதி தகப்பன் தாய் யாரு? ஆதாம் ஏவாள். நினைச்சு பாருங்க, இந்த பாவம் வரல அதனால மரணம் வரலனா என்ன இந்த ஃபேமிலி இருந்திருக்குமா பூமியில? பாவம் மரணம் வராட்டி ஆதாம் ஏவாளுடைய ஒரிஜினல் ஃபேமிலி இருந்திருக்குமா இல்லைங்களா? இன்னும் ஜேஜேன்னு இருக்குங்க கூட்டம் பூமி எல்லாம். எல்லாம் யாரு தான்? நம்முடைய ரிலேஷன் தான். நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நமக்கு எதுவும் புதுசா இருக்கு. இதெல்லாம் சிந்திக்கிறக்கே நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்றாரு, இதுவே நமக்கு புதுசா இருக்கு. ஆனா உண்மை அதுதான். அப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய குடும்பம் எப்படின்னா ஒரு செயின் மாதிரி அப்படி லிங்க் 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 ஆனாம்ல இருந்து இன்ன வரைக்கும். ஆனா இந்த குடும்ப சங்கிலி என்ன ஆயிருக்குது இன்னைக்கு பாவம் மரணத்தினால? பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா வெட்டியாச்சு, எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போய் அங்கங்க சிதறிப்போ எல்லாம் மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடிமை ஆயிருக்கிறாங்க ஒட்டுமொத்த மனுக்குலாம். யாருக்கு? மரணத்துக்கு அடிமை ஆயிருக்கிறாங்க. அதனால சந்தோஷம் போச்சு, மகிழ்ச்சி இல்ல, சமாதானம் இல்ல. நிச்சய ஜீவனோடு வாழலாம் அப்படிங்கிற அந்த உரிமை என்ன பண்ணிட்டாங்க? மனுக்குளம் இழந்து போயிட்டாங்க. ஏற்றத்தாழ்வு ஆயிருக்குது பாத்தீங்களா? மனுக்குளத்துக்கு இவ்வளோ பெரிய சோகம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த இழந்து போனது எல்லாம் அவங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இன்னொரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தல் 3:21 வாசிங்க. பாருங்க, தேவனு பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முறைத்தேவைகள் எல்லாம் என்ன ஆகிற காலம்? நிறைவேறி தீர்கிற காலம். அப்போ இது எல்லாமே சகோதர சகோதரிகளே திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவேறி தீரக்கூடிய இலைப்பாறக்கூடிய ஒரு மாபெரும் காலங்கள் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல அங்க வச்சிருக்கிறார். அந்த காலம் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த பூமியினுடைய மகா யூபிலி. எப்படி ஒரு சின்ன தேசத்துக்கு ஒரு சின்ன காலத்துக்கு ஒரு சின்ன யூபிலி தேவன் வச்சு ஒரு சின்ன சந்தோஷம் சமாதானம் கொடுத்தாரோ அது ஒரு நிழல். எதுக்குன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே ஒரு மகா யூபிலியின் காலம் தேவன் வச்சுட்டு, அந்த யூபிலியின் காலத்துல எல்லா ஜனங்களுக்கும் மரணம் பாவம் அதுல இருந்து விடுதலை கொடுத்து, அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு மாபெரும் யூபிலி காலங்கள் தேவன் அங்க திட்டத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த காலம் இருக்குதுன்னு தான் வசனம் உங்களுக்கு காண்பிச்சோம். சோ இப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம நிரூபிக்கிறோம் என்னன்னா, நியாய பிரமாணத்துல யூபிலி அதனுடைய அம்சங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அது ஒரு என்ன நிழல் டைப் அவ்வளவுதான். அப்போ அதனுடைய நிஜம் பின் தொடர்ந்து வரணும். பாருங்க, இந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சப்ஜெக்ட். உதாரணத்துக்கு நியாய பிரமாணத்துல இன்னொரு நிழல் சொல்லணும்னா, பஸ்காவினுடைய ஆடு இல்லைங்களா, பஸ்காவினுடைய ஆடு வருஷம் தோறும் என்ன பண்ணுவாங்க, அடிக்கணும். அதனுடைய அந்த எலும்புகள் என்ன கூடாது, முறிக்கப்பட கூடாது. புரியுதுங்களா? அதை பத்தி நிறைய விஷயம்லாம் அங்க சொல்லியிருந்தாங்க. சோ அந்த பஸ்காவுடைய ஆட்டுனாலதான் அவங்களெல்லாம் அந்த சங்கார தூதன் அடிக்காம காப்பாற்றப்படுறாங்க. எகிப்திலிருந்து என்ன ஆகுறாங்க, விடுதலை ஆகி கானானுக்கு போய் சேர்றாங்க. சோ பஸ்கா ஆடு அந்த பஸ்காவுடைய அனுசரிப்பு நியாய பிரமாணத்துல ஒரு நிழல். யார் அதனுடைய நிஜம் யாரு பாத்தீங்களா, அதன் நிஜம் யாரு, கர்த்தராகியா இயேசு தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பாத்தீங்களா, பஸ்கா ஆடு யாரு, கர்த்தராகியா இயேசு. எப்படி அந்த பஸ்காவுடைய ஆட்டினுடைய எலும்புகள் முறிக்கப்படலையோ, கர்த்தர் இயேசுடைய எலும்புகள் என்ன பண்ணப்படக்கூடாது, முறிக்கிறதுக்கு அங்க அனுமதி இல்லை. அதனால்தான் அந்த காலை அடிச்சு உடைக்கலான்னு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஜீவன் என்ன ஆயிடுது, அங்க போயிருந்துச்சு. பாருங்க, அவருடைய எலும்புல ஒரு எலும்பு கூட உடையல, உடையாது, உடைக்க கூடாது. அதெல்லாம் தேவனுடைய சீரியஸான கண்டிஷன்ஸ், சும்மா இல்ல. அவருடைய குமாரன் பாருங்க, பஸ்காவுடைய ஆட்டினுடைய பலியின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு காணானுக்கு விடுதலையாகி போனாங்க. கர்த்தர் இயேசுவினுடைய பலியின் மூலம் ஒட்டுமொத்த உலகமும் இந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ரட்சிப்பை சுதந்தரிப்பாங்க. பாத்தீங்களா? அப்போ அந்த நிழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்குது, நிஜம். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிஜம் எப்ப சம்பவிக்கும், ஒவ்வொரு நியாய பிரமாணத்தினுடைய நிழலும் இருக்குது, அதனுடைய நிஜம் எல்லாம் எப்ப சம்பவிக்கும்னா, நிழல் எங்க முடியுதோ அந்த பாயிண்ட்ல என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கணும், நிஜம் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? நமக்கு இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, கர்த்தர் இயேசு வந்து மரிக்கிறதுக்கு முந்தின நாள் நைட் என்ன பண்ணார், கடைசியா அந்த பஸ்காவை அனுசரிக்கிறார். நிழல் முடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஆரம்பிக்குது, நிஜமாகி அவரே என்ன ஆகிறார், அங்க பலியாக அங்க போறது பார்க்கும். அதான் இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் என்னன்னா, நிழல் எங்க முடியுதோ அந்த இடத்துல என்ன ஆரம்பிச்சிடும், கண்டிப்பா நிஜம் ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், நிஜம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எதுக்கு மதிப்பு இல்ல, நிழலுக்கு மதிப்பு இல்ல, அதை விட்டுறணும், கண்டிப்பா விட்டுடணும். அதுதான் யூத ஜனங்கள் இன்னும் வைராக்கியமா புடிச்சிட்டு நிக்கிறாங்க, இன்னும் ஆடு அடிச்சுட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் தப்பு, தேவன் ஏற்றுக்கொள்ளது இல்லை. நிஜமாகி பலி வந்து கர்த்தர் இயேசுவே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நிஜமான பலியை இவ்வளவு நாள் நிழலா காண்பிச்சிருந்த அந்த பலிகள் அதுக்கு மதிப்பு அங்க இல்லை. சோ நிஜம் எப்ப ஆரம்பிக்கும்னா, எப்ப நிழல் முடிஞ்சிருக்குதோ அங்க நிஜம் ஆடு. இதெல்லாம் என்னன்னா, வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில கொள்கைகள், பிரின்சிபல்ஸ். ரொம்ப டெஃபினிட்டா இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அப்பதான் அந்த டிவைன் பிளான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், அந்த சத்தியங்கள் நாம பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்ப ரொம்ப சிம்பிளா நாம சொல்லிட்டோம்னா, சோ நியாய பிரமாண யூபிலி அது ஒரு நிழல், அதுக்கு நிஜம் இருக்கு. நிழல்ல விட நிஜம் ரொம்ப பிரம்மாண்டம், கால அளவுல அதனுடைய ஆசீர்வாதங்கள ரொம்ப பிரமாண்டம். இப்போ நியாய பிரமாண யூபிலிக்கு கண்டிப்பா நிஜமான ஒரு யூபிலி தேவன் வச்சிருக்கிறார். அது இலைப்பாறுதலின் காலங்கள்னு சொல்றார், திரும்ப கொடுத்தலின் காலங்கள்னு சொல்றார், அது நிறைவேறி தீரும் காலம் என்று அந்த தேவன் சொல்றார். சரி, இந்த நிஜமான யூபிலி எப்போ, அது எவ்வளவு காலம், அது எப்படி நாம கணக்கிடுறது, இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் சகோதர சகோதரிகளே. இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே நிழல் நல்லா வாட்ச் பண்ணா நமக்கு அங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ இது நாம அங்க போய் பார்க்கலாம். சோ இது எப்படி என்று நம்ம அங்க பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப எளிமையா நாம உங்களுக்கு அங்க சொல்லிடலாம். பாருங்க, சோ இது தேவனுடைய அந்த முறை. இது ஓய்வு நாள், ஏழாவது நாள்ங்கிறது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுக்கெல்லாம் ஒரு ஓய்வு நாள் தான் இது யூபிலி வருஷம். அந்த ஓய்வு நாளுக்கெல்லாம் பெரிய ஓய்வு நாள் கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, இந்த ஓய்வு நாள அதனாலேயே பெருக்கி 49 வரும்போது கூட்டி 1 போட்டு அங்க 50 சொல்றார். சிம்பிள், அதே தான். சோ இப்போ வரப்போகிற அந்த பெரிய யூபிலி அது என்னன்னா, நல்லா கவனிங்க, யூபிலினா என்னன்னா ஓய்வு நாளுக்கெல்லாம் பெரிய யூபிலி இல்லைங்களா. ஆனா அந்த மகா யூபிலி இருக்கு பாருங்க, நிஜமான யூபிலி, அது என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி யூபிலிகளுக்கெல்லாம் என்ன பெரிய யூபிலி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி யூபிலிகளுக்கெல்லாம் பெரிய யூபிலி, அதுதான் அந்த மகா பெரிய யூபிலி. அப்போ இந்த நிழலான யூபிலியில 7 சுற்றுகள் இருக்கா, அந்த சுற்றுகளுக்கு அப்புறம் வருதுதான் அந்த யூபிலி சொல்றோமா. அதே போல நிஜமான யூபிலியிலையும் என்ன இருக்கணும், நிஜமான சுற்றுகள் இருக்கணும். அந்த சுற்றுகள் முடிச்சு என்ன வரணும், அந்த பெரிய யூபிலி வரணும். சோ அப்ப அந்த நிஜமான யூபிலி அதனுடைய கணக்கிடுதல் எப்படி பண்ணணும்னா, இதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது. சோ தேவன் ஓய்வு நாளுக்கு ஓய்வு கண்டுபிடிக்கும் போது ரெண்டையுமே அவர் அங்க பேர்க்கிறார். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், யூபிலிக்கு எல்லாமே பெரிய யூபிலி. சோ யூபிலிங்கிறது எத்தனாவது வருஷம், இப்போ அதுக்கு பெரிய யூபிலி கண்டுபிடிக்கணும், அதை எதனால தான் பெருக்கணும், சிம்பிள். அப்போ 50 × 50 போட்டுட்டா எவ்வளவு வருது, 2500 வருது. ரொம்ப சிம்பிள். இந்த 2500 என்னன்னா, எப்படி இந்த 49 என்பது வந்துட்டு ஒரு சுற்றோ, நிழல் யூபிலி, நிழல் யூபிலிக்கான சுற்றோ, இந்த 2500 நிஜமான யூபிலிக்கான சுற்று, அவ்வளவுதான். சோ 2500 வருஷங்கள், அந்த 500 வருஷங்கள் முடிவுல என்ன ஆரம்பிக்கணும், இது வந்து என்னது சைக்கிள்ஸ் தான். இது என்ன ஸ்டார்ட் ஆகல, யூபிலி ஸ்டார்ட் ஆகல, தி கிராண்ட் யூபிலி ஸ்டார்ட் ஆகல, இதெல்லாம் இது வந்து சைக்கிள்ஸ் தான், சுற்றுகள் தான், இதுதான் யூபிலி. சோ அது போல இது என்னது, இது கூட சுற்றுகள் தான், இது 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 முடியற அந்த வருஷத்துல இருந்து தான் என்ன ஆரம்பிக்கும், தி கிராண்ட் யூபிலி அங்க ஆரம்பிக்கும், மகா பெரிய யூபிலி அங்க ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள், இது மாதிரி 2500 வருஷங்கள் சுற்று அங்க போகணும். சோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிச்சது நிழலான யூபிலி, அதுக்கு நிழல் சுற்றுகள் இருந்துச்சு, ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் ஒரு யூபிலி அங்க வந்துட்டு இருந்துச்சு. இது அப்படியே பழக்கத்துல இருந்திருக்கணும். இந்த நிழல் எங்க முடிவுக்கு வருதோ அந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகணும், நிஜம் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா நிஜமான யூபிலி கூட அங்க இருக்கு, 2500 வருஷம் சுற்றுகளுக்கு பின்னால அங்க இருக்கு. சோ அப்போ இந்த நம்ம இப்போ நிழலான யூபிலி மன்னிக்கணும், நிஜமான யூபிலி கண்டுபிடிக்கணும்னா, நிஜமான யூபிலி எங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த சுற்று எங்க ஸ்டார்ட் ஆகுது, அப்ப அந்த நிஜமான அந்த யூபிலி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், நிழலான யூபிலி எங்க நில்லுச்சு, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிஜம் நிழல் நிஜமுக்கு என்னதான் அந்த பிரின்சிபல், நிழல் எங்க முடியுதோ கண்ணுக்கு தெரியாம என்ன ஸ்டார்ட் ஆயிடும், நிஜம் ஸ்டார்ட் ஆயிடும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், நீங்க யோசிச்சு பதில் சொல்லலாம். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை யூபிலி கடைபிடிக்கணும், எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை, 40, ஏதாவது ஒரு வருஷம் ஒரு முறை கூட கடைபிடிக்காம விட்டாங்கன்னா என்ன ஆச்சு, அந்த நியாயப்பிரமாணத்தவங்க நீறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடும், நிழலான யூபிலி அனுசரிப்பு கட்டாயிடும். அப்படி கட்டாயிருச்சுன்னா அங்கிருந்து என்ன ஆரம்பிச்சிடும், இது உண்மைதானே. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி எங்கேயாவது அவங்களுடைய சரித்திரத்துல அவங்க யூபிலி கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை உருவாச்சா? உங்களுக்கு ஒரே குழு நான் சொல்றேன், குரோனாலஜி கிளாஸ் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன அனுபவம் எல்லாம் தேவன் கொடுத்தாங்க. ஒரு ஒரு அனுபவம் கொடுத்தாரு, அந்த அனுபவத்துல அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க பிரவேசிச்ச போது கண்டிப்பா நாம என்ன நம்புறோம்னா அவங்கனால யூபிலிய அனுசரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த அனுபவம் இன்னும் நான் சொல்றேன், இது வேற மாதிரி நான் சொல்றேன், நான் சொல்லுங்க வேற மாதிரி நான் க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. யூபிலிய கடைபிடிக்கணும், முதல்ல அவங்க எங்க இருக்கணும், இஸ்ரேல் தேசத்துல இருக்கணும், இஸ்ரேல்ல தான் இருக்கணும். அங்க இருந்தா தான் அவங்க என்ன பண்ண முடியும், யூபிலி அனுசரிங்க. இதுக்கு மேல நான் க்ளூ கொடுத்தா வேஸ்ட், நீங்களே கண்டுபிடிங்க. தேங்க்யூ. என்ன கிபி, சாரி எப்போ சம்பவம் சொல்லுங்க. நீங்க அவருக்கும் பின்னாடி வந்துட்டீங்க, அவரால் கிபி எழுத சொன்னா நீங்க 1914 வந்துட்டீங்க. கீ மூலத்தான் அது கரெக்ட். ஆனா என்ன சம்பவம் ஒன்னும் ஞாபகம் வரலைங்களா? எகிப்து இல்ல இல்ல இல்ல, நியாயப்பிரமாணியமா அவங்க எங்கிருந்தா ஆரம்பிக்குது, எகிப்த விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன். எகிப்துல சொல்லலாம், ஆனா கிட்டத்தட்ட நீங்க வர்றீங்க, கிட்டத்தட்ட யோசிக்கிறீங்க. கானான் தேசத்துல தான் அவங்க வந்தாங்க, அங்கதான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, அங்கதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் சைட்ல இருந்து ஒரு ஆன்சருமே வருது. ஒரு முறை அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்களா? எந்த ராஜா கிட்ட? நேபுகாத்நேச்சார் கிட்ட. எவ்வளவு வருஷம் போனாங்க? ஓ, அது தெரியாதனாலதான் அவன் ஏற்ற சொல்ல முடியல, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு போனாங்க? 70 வருஷத்துக்கு போனா கண்டிப்பா என்ன பண்ணிட்டு முடியாது அவனால, பாத்தீங்களா? ஏன்னா 70 வருஷம் அவங்க எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறாங்க, இஸ்ரேல்ல கிடையாது. ஏன்னா ஒரு யூபிலி எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை கடைபிடிச்சிடணும்? 50 வருஷத்துக்குள்ள கடைபிடிக்கணும். இவங்க எவ்வளவு வருஷம் வெளியிருக்கிறாங்க? 70 வருஷம் வெளியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப என்ன என்ன இருக்கு அவங்களுக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, நிச்சயமா அவங்க கடைபிடிக்கலாம். அப்ப என்னன்னா அந்த நிழலான யூபிலி அவங்க எது வரைக்கும் கரெக்டா கடைபிடிச்சிருக்கணும், அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது வரைக்கும் கடைபிடிச்சிருப்பாங்க. ஆனா எப்ப சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்களோ அந்த முறை அவங்க என்ன பண்ணிருக்க முடியாது, கடைபிடிச்சிருக்க முடியாது. அப்போ அந்த சம்பவத்தோட எது நிறைவுக்கு வருது பாக்குறோம், நிழல் யூபிலி முடிவுக்கு வருது. அந்த இடத்துல என்ன ஆரம்பிச்சிருக்கணும் பாக்குறோம், நிஜ யூபிலியின் சுற்று அங்க ஆரம்பிச்சிருக்கணும். யோசிக்க வேண்டியது இருக்குது இப்படி நாம தேவனுடைய திட்டங்கள். அப்போ இதுதான் ரொம்ப சுலபமா நாம உங்களுக்கு முன்பு வைக்கிற விஷயம். சோ நிழல் யூபிலி யூத ஜனங்களே கடைபிடிச்சாங்க, எப்பனா அவங்க எப்ப கானான் தேசத்துக்குள்ள கால் வச்சாங்களோ அந்த வருஷத்திலிருந்து தேவன் சொன்னார், நீங்க ஓய்வு வருஷங்கள் கணக்கிட்டு 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷத்தை யூபிலி வருஷமா நீங்க கடைபிடிக்கணும். சோ அது மாதிரி தேசத்துல கால் வச்சதுல இருந்து அவங்க யூபிலி கடைபிடிச்சாங்க, ஒரு 49 வருஷத்துக்கு ஒரு முறை. இப்படி எவ்வளவு யூபிலி கடைபிடிச்சாங்க நமக்கு தெரியல, கவனமீங்க. சோ அப்ப எவ்வளவு யூபிலி கடைபிடிச்சாங்கன்னு தெரியல, ஆனா இப்படி அவங்க கடைபிடிச்சிட்டே இருக்கும் போது என்ன ஆயிட்டாங்க, நேபுகாத்நேச்சார் வந்துட்டு அவங்கள பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சிட்டு 70 வருஷம் கொண்டு போய் வச்சக்கா. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க நிழல் யூபிலி அனுசரிக்கிறது என்னாச்சு, தடைப்பட்டு நிறுத்துச்சு. சோ தேவன் பார்வையில அந்த ஒரு முறை அவங்க நியாய பிரமாணத்தை மீறாங்க, அந்த பாயிண்ட்ல நிழல் முடிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆயிருக்கணும்னா தனக்கு தெரியாம அந்த பாயிண்ட்ல எது ஆரம்பிச்சிருக்கணும், நிஜம் நிஜமான யூபிலி இல்ல, நிஜமான யூபிலியின் சுற்று 2500 வருஷம் சுற்று ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா நிஜமான யூபிலி எப்ப வரும், அந்த சுற்றினுடைய முடிவுல தான் வரும், பாத்தீங்களா? சோ அந்த 2500 சுற்று அங்க ஆரம்பிச்சிருக்கணும் சகோதர சகோதரிகள். சோ இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சரி அப்ப நிழல் யூபிலி எப்போ முடிஞ்சது, அது எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் வருஷத்தை. கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வருஷத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 2500 சுற்று நாம் அங்க எடுக்கலாம்.
சரி, இப்ப நம்ம அதை கால்குலேட் பண்ண போறோம். இந்த பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கடைபிடிக்கணும்னு தேவன் சொன்னார்னா, நீங்க அந்த தேசத்துக்கு உள்ள போன உடனே என்ன பண்ணணும், கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். வசன வாசிங்க லேவியர் ஆகமம் 25 அதிகாரம் 2 வசனம், லேவியர் ஆகமம் 25:2. சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாத்தீங்களா, இந்த ஓய்வு வருஷம், யூபிலி வருஷம், இந்த ரெண்டு ஓய்வு வருஷங்களும் அவங்க அனுசரிக்கிறது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துல நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது. என்ன தேசம் அது? கானான். கானானுக்குள்ள எப்ப கால் வைக்கிறீங்களோ அப்ப இருந்து தேசம் கர்த்தருக்கு என்று என்ன பண்ணணும், ஓய்வு கொண்டாட வேண்டும். பாத்தீங்களா, இப்ப கானானுக்குள்ள போன போய் சேர்ந்து 6 கழிச்சு 7 என்ன வருஷமா வந்திருக்கு அவங்களுக்கு, ஓய்வு வருஷமா இருக்கும். அது மாதிரி 7 ஓய்வு வருஷங்கள், 49 வருஷங்கள் கடந்துட்டு 50 வருஷம் என்ன அனுசரிச்சிருப்பாங்க, மொதல் யூபிலி அனுசரிச்சிருப்பாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் 49 வருஷம் கழிச்சு என்ன அனுசரிச்சிருப்பாங்க, ரெண்டாவது யூபிலி. இப்படியே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கானான் தேசத்துல போனதுல இருந்து கணக்கிட்டோம்னா அவங்க ஒவ்வொரு 49 வருஷத்துக்கும் ஒரு யூபிலி வருஷம் அனுசரிச்சுட்டு வந்தாங்க. எது வரைக்கும், சிறை பிடிச்சிட்டு போகிற வரைக்கும். இன்னொரு கேள்வி, எந்த ராஜா ஆளுகை செய்யும் போது சிறை பிடிக்கப்பட்டு போனாங்க? இல்ல இல்ல, எந்த ராஜா அவங்களுக்கு, அவங்களுடைய ஒரு ராஜா இருந்திருப்பார் இல்லைங்களா, எல்லாம் நம்ம சொன்னோம் சிஸ்டர். அது வேற ராஜா, அது வேற தீர்க்க தரிசனம். ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், ஏதோ ஒரு ராஜா இருக்குது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எந்த ராஜா ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும் போது நேபுகாத்நேச்சார் வந்து அடிச்சு அவங்கள இழுத்துட்டு போனார் பாருங்க. முதல் ராஜா யாரு, இஸ்ரேலுக்கு முதல் ராஜா சவுல், நெக்ஸ்ட் தாவீது, நெக்ஸ்ட் சாலமோன், நெக்ஸ்ட் டக்கு 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 அப்படியே 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 வந்து கடைசியா ஒரு ராஜா இருந்திருப்பார் இல்லைங்களா. நன்றி, நான் கொஞ்சம் என்ன பண்றேன்னா அவங்கள நான் ரிவிஷன் பண்றேன், ஒண்ணு இல்லை. சோ சிதேக்கியா, கரெக்ட், சிதேக்கியா ஆளும் போதுதான் நேபுகாத்நேச்சார் வந்து அவங்க என்ன பண்ணிட்டார், புடிச்சு இழுத்துட்டு போனார். சோ அப்போ கானான் தேசத்துல நுழைஞ்சதுல இருந்து சிதேக்கியாவுடைய ஆளுகை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அந்த காலங்களுக்குள்ள அவங்க நிறைய நிலல் யூபிலி என்ன பண்ணிருக்கணும், அனுசரிச்சிருக்கணும். ஆனா ஜெதேக்கியா பீரியடுக்கு அப்புறம் பாபிலோன் சிறையிருப்புலதான் என்னாச்சு, யூபிலி கட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா, இப்போ கானான்குள்ள நுழைஞ்சதுல இருந்து ஜெதேக்கியா வரைக்கும் எவ்வளோ காலம், அந்த காலத்துக்குள்ள எவ்வளோ யூபிலி அவங்க அனுசரிச்சாங்க, நல்லா கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணா என்ன பண்ணணும், அவங்க கானான்ல நுழைஞ்சதுல இருந்து ஜெதேக்கியா வரைக்கும் இருந்த காலங்கள் நம்ம கணக்கிடணும். ரொம்ப சிம்பிள், நமக்கு கால கணக்குகள்ல நம்ம படிச்சோம் இல்லைங்களா. இப்ப நான் கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க, இப்போ காலக்கணக்கு ஆதாம்ல இருந்து பார்த்து வந்தோம் இல்லைங்களா, அதுல நம்ம அவங்க எகிப்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க, வனாந்திரத்துல எவ்வளவு நாள் சுத்துறாங்க, 40 வருஷம். இப்போ வனாந்திர பயணம் முடிச்சுட்டு கானான்குள்ள நுழைஞ்சிட்டு முதல் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற விரோதிகள் எல்லாம் துரத்துறாங்களா, தேசத்தை பங்கிடுற வரைக்கும் எவ்வளவு வருஷம் நினைவு இருக்குதா அவங்களுக்கு, தேசத்துக்குள்ள நுழைஞ்சு அதை பங்கிடுற வரைக்கும் எவ்வளவு வருஷம், தேங்க்யூ சிஸ்டர், கரெக்ட், 6 அங்கிருந்து கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. சோ கானான்குள்ள நுழைஞ்சதுல இருந்து தேசம் பங்கிடுற வரைக்கும் எவ்வளவு வருஷம், 6 போச்சு இல்லைங்களா. இப்போ அதுக்கப்புறம் எந்த காலம் ஆரம்பிக்குது, நியாயாதிபதிகளின் காலங்கள். எவ்வளவு வருஷம் நியாயாதிபதிகள் தேவன் கொடுத்தார் அவங்களுக்கு, வருஷம் நினைவில்லாட்டி பரவாயில்ல, 450 நியாயாதிபதிகள் ஆளுகை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க, ராஜாக்களினுடைய காலம். எவ்வளவு வருஷம் ராஜாக்களின் காலம், நன்றி, 513 ராஜாக்களினுடைய காலம். இந்த ராஜாக்களுடைய ஆளுகை தான் யாரோட முடிவுக்கு வந்துச்சு? ஜெதேக்கியாவோட முடிவுக்கு வந்துச்சு. ஜெதேக்கியா முடிவுக்கு வரும்போது யார் வந்து அவங்களை புடிச்சுட்டு போயிட்டா? பாபிலோன். அந்த சிறையிருப்பு ஆரம்பிக்குது. சோ அப்ப கண்டிப்பா இது இந்த பாயிண்ட்ல தான் என்ன எடுக்கணும், அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுக்கணும். அப்ப கானான்ல நுழைஞ்சதுல இருந்து அவங்க சிறைப்பிடிக்கிற வரைக்கும் எவ்வளவு வருஷம்னா, டேலி ஆகுதா? 9 969 வருஷங்கள். புரியுதுங்களா? ரொம்ப சின்ன கணக்கு தான் நான் சொல்றேன். சோ அப்ப கானானுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து சிறைப்பட்டு போகும் வரைக்கும் 969 வருஷங்கள் கடந்து சென்றன. இப்போ இதுக்குள்ள தான் அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒவ்வொரு 49 வருஷத்துக்கு ஒரு முறை நிழலான யூபிலி அனுசரிச்சிருக்கணும். அப்ப 49 யூபிலி எவ்வளவு வருஷம் பண்ணிருக்காங்க? 900 இல்லைங்களா? யூபிலினா எவ்வளவு வருஷம்? எத்தனாவது வருஷம்? 50வது வருஷம். இப்ப இதுக்குள்ள எத்தனை யூபிலி அவங்க அனுசரிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். எத்தனால வகுத்தா போதும்? 50 வகுத்தா போதும். சோ 50 வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? பிரதர் நல்லா சொல்லுங்க பிரதர், நீங்க உங்களுக்கு என்னென்ன சுதந்திரம்னா நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். எவ்வளவு இது பாருங்க, எவ்வளவு வருது? 19 இல்லீங்களா? முழுசா எவ்வளோ இதுல பாருங்க, இப்போ வகுத்தீங்கன்னா எவ்வளோ முறை வருது? 50 வருஷம் வருது. அப்படின்னா எத்தனை யூபிலி அனுசரிச்சிருக்கிறாங்க? எக்ஸாக்டா 19 யூபிலி அனுசரிச்சிருக்கிறாங்க. 19 யூபிலி அனுசரிச்சிருக்கிறாங்க. 19 × 50 போட்டா எவ்வளோ வருது? 950 வருதுங்களா? அப்ப இன்னும் எவ்வளோ வருஷம் மீதி இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசி யூபிலி அவங்க எப்ப அனுசரிச்சிருக்கிறாங்க? 950 வருஷம் அனுசரிச்சிருக்கிறாங்க. அது எத்தனாவது யூபிலி? 19வது யூபிலி அனுசரிச்சிருக்கிறாங்க. அனுசரிச்சு எவ்வளவு வருஷம் போயிருக்குது? 19 வருஷம் போயிருக்கும் போது யார் வந்துட்டா? அவள் தான். விஷயம் புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். அதாவது கானான்குல நுழைஞ்சதுல இருந்து ஜெதேக்கியாவுடைய வீழ்ச்சி வரைக்கும் 969 வருஷங்கள். இந்த வருஷங்களுக்குள்ள அவங்க ரொம்ப கிளீனா 19 யூபிலி அனுசரிச்சாங்க. 19வது யூபிலிய 950 வருஷம் அனுசரிச்சுட்டு 20வது யூபிலியின் சுற்றுக்குள்ள எவ்வளவு வருஷம் போயிட்டாங்க? 19 வருஷம் போயிட்டு இருக்கும் போது யார் வந்து புடிச்சிட்டு போயிட்டா? எஸ். அப்போ இங்கதான் என்ன ஆயிருக்குது, அவங்க அந்த நிழல் யூபிலி பிரேக் ஆயிருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நியாயமா சொன்னா நிழல் யூபிலி எங்க, கடைசி நிழல் யூபிலி அவங்க அனுசரிச்சது எங்க? 950. சரிங்களா? அப்போ இங்கதான் என்ன ஆரம்பிச்சிருக்கணும், நிஜமான யூபிலி சுற்று அங்க ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப நான் அந்த டேட் கூட நாம இங்க கணக்கிட்டுடலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் நினைக்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ கூட உங்களுக்கு சின்ன கேள்வி நான் கேக்குறேன். அவங்க சிறையில இருந்து விடுதலையான வருஷம் உங்களுக்கு நாம சொல்லிருக்கோம். எந்த வருஷம் சிறையில இருந்து விடுதலையான வருஷம்? குரோனாலஜில நினைவு இருக்குங்களா? கோரேஸ் ராஜாவின் முதலாம் வருஷம் அவங்க விடுதலையானாங்க. அந்த வருஷம் என்ன வருஷம்? நன்றி, வருஷம் சொல்லிட்டீங்க. கிமு தான் வருஷம் சொல்லுங்க. 500. நன்றி, தேங்க்யூ. ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தா கூட போதும். நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சல ஏதோ நானா சொல்லி போறேன்னு உங்களுக்கு வராது. உங்களுக்குள்ள இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதுதான் நம்ம கேட்கிறோம். சோ அந்த 70 சிறையிருப்பு எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னா, பிரதர் சொன்னதுபடி கிமுல 536 சிறையிருப்பு முடிவுக்கு வந்த வருஷம். சிறையிருப்பு எத்தனை வருஷம்? 70 வருஷம் முடிவுக்கு வந்தது இங்கன்னா அது எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? கிமுக்கு என்ன பண்ணு நீங்க 536 முடிவுக்கு வந்துச்சு. அப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கணும், ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப இத கூட என்ன பண்ணணும், நாம கிமுல 536 கூட 70 கூட்டணுமா கழிக்கணுமா? கூட்டணும் சரிங்களா. கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? தேங்க்யூ. சோ அப்ப சிறையிருப்பு எங்க ஆரம்பிச்சிருக்கணும்? 606 கி மூ ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இங்க வந்து சிறையிருப்பு ஆரம்பிச்சிருக்குது. சிறையிருப்பு ஆரம்பிச்ச வருஷம் எவ்வளவு? கிமு 606. இது ஏன் நம்ம கேக்குறோம்? பாருங்க, இப்ப மறுபடியும் நான் கொஞ்சம் கோடி இருக்கிறேன். கடைசி யூபிலி அனுசரிச்சு எத்தனை வருஷம் போயிருக்கு? 19 வருஷம் போயிருக்கு. போதா என்ன எடுக்கிறாங்க? சிறையிருப்பு ஆரம்பிச்சது. அப்ப கடைசி யூபிலி எப்ப அனுசரிச்சிருப்பாங்க? இங்கிருந்து எவ்வளவு வருஷம் கூட்டணும் பாத்தீங்களா? 606 19 கூட்டணும். நான் சொல்றது புரிஞ்சா? புரிஞ்சுங்களா? கரெக்டா? எஸ் அவ்வளவுதான். 625 ரொம்ப சிம்பிள் ஸ்கீம். புரியுதுங்களா? இந்த டேட் எப்படி நாம கண்டுபிடிக்கிறோம்னா, சிறையிருப்பு வருஷம் நமக்கு தெரிஞ்சபடிக்கு செகுலர் ஹிஸ்டரியில உலக மனுஷங்களுடைய சரித்திரத்துல நம்ம தகுந்த டேட்டு கோரேஸ் ராஜாவின் முதல் வருஷம். அங்கத்தான் சிறையிருப்பு முடிவுக்கு வந்துச்சு. சோ சிறையிருப்பு முடிவுக்கு வந்த வருஷம் 536னா 70 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சிருக்குது. அந்த அந்த வருஷம் என்னவா இருக்கும்? இதோட 70 வருஷத்தை கூட்டினா 606. இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டது எப்பன்னா, அவங்க கடைசி யூபிலி அனுசரிச்சு 19 வருஷம் போயிருக்கும் போது அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. அப்ப கடைசி யூபிலி எப்ப அனுசரிச்சாங்க? இந்த வருஷத்துக்கு கூட எவ்வளவு கூட்டணும்? 19 கூட்டினா 625. இப்ப நமக்கு தேவையான டேட் கிடைச்சிச்சு. என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியாக அனுசரிச்ச யூபிலி இந்த வருஷம் கிமு 625. அங்க அந்த அதுதான் கடைசி யூபிலினா, அங்க வந்து அந்த நிழலான யூபிலி என்ன ஆகுது? முடிவடையுது. அந்த பாயிண்ட்ல என்ன ஆரம்பிச்சிருக்கணும்? நிஜமான யூபிலினுடைய சுற்று ஆரம்பிச்சிருக்கணும். சுற்று எவ்வளோ? 2000 ஆகும். 2500 சுற்று எங்க ஆரம்பிச்சிருக்குது? கிமு. இப்போ அந்த அந்த 2500 எங்க முடியுது நீங்களே கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? கிமு 625 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2500 அது எங்க முடிவுக்கு வந்திருக்கும்? கண்டிப்பா கிமுல முடியாது. எங்க தான் முடியும்? கிபில தான் முடியும். ஆனா கிபில எங்க முடியும்? என்ன பண்ணும்? 2500 இருந்து மைனஸ் பண்ணுங்க 625. நிஜமான யூபிலியினுடைய சுற்று என்னாச்சு? சுற்று என்னாச்சு? முடிஞ்சிச்சு. சுற்று ஆரம்பிச்சதுதான் எங்க? 625 முடிஞ்சது எங்க? 1875. நாம என்ன எடுத்துக்கலாம் தெரியுங்களா? பொதுவா நம்ம கால்குலேஷன் எல்லாம் எடுப்போம்னா நம்ம அக்டோபர் 1 எடுப்போம். அப்படி எடுத்தோம்னா எக்ஸாக்டா சொன்னா 1874 அக்டோபர். அதே தான் என்ன சொல்றோம் நம்ம? 1875 நாம சொல்றோம். சோ 1874 அக்டோபர்ல அங்க வந்து முடியுது. இது கொஞ்சம் விஷயம், அது நம்ம பின்னாடி நம்ம சொல்றோம். ஏன் அக்டோபர் 1 அப்படிங்கிறது பின்னாடி சொல்றோம். சோ 1874 அது வந்துட்டு அங்க முடியுது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த 1874 என்ன ஆரம்பிச்சிருக்கணும்? நிஜமான மகா யூபிலி இந்த உலகத்துக்கு ஆரம்பிச்சிருக்கணும். இதுதான் அந்த யூபிலி. சோ இப்ப அந்த நிஜமான யூபிலி எவ்வளவு வருஷம் அது கூட கணக்கிடணும். ஏன்னா நிழல் யூபிலியில சுற்று வந்து எவ்வளவு வருஷம்? சுற்று எவ்வளவு வருஷம்? 7 × 7 எவ்வளவு வருஷம்? 49. அந்த யூபிலி எவ்வளவு வருஷம்? எவ்வளவு வருஷம்? ஒரு வருஷம், ஒரே ஒரு வருஷம். சோ நிழல் ரொம்ப சின்ன, 49 வருஷம் சுற்று, ஒரு வருஷம் யூபிலி. ஆனா நிஜம் ரொம்ப கிராண்ட். சுற்றே எவ்வளவு வருஷம்? அது இருக்குது 2500 வருஷம். அப்போ அந்த கிராண்ட் ஜூப்ளி கூட எவ்வளவு வருஷம் இருக்கணும்? ஒரு வருஷமா, பத்து வருஷமா, ஐம்பது வருஷமா, நூறு வருஷமா, அது நம்ம பின்னால் நம்ம பார்க்கலாம். ஆனா அது கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும், அது ஒரு மிகப்பெரிய நீண்ட காலமாக இருக்கணும். ஏன்னா அந்த காலம் பத்தி சொல்லும் போது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அது வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 3:19. பாருங்க என்ன சொல்றாரு, அது இலைப்பார்தலின் காலம் சொன்னாரா காலங்கள் சொல்றாரா? அது காலங்கள், நிறைய வருஷங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய காலப்பகுதி. எப்ப ஆரம்பிச்சிருச்சு? 1874 1874 சொல்லும் போது அது 875 வருது, 1874 அக்டோபர். 1874 ஆரம்பிச்சிருக்குது இந்த பூமியினுடைய மகா பெரிய யூபிலி, இந்த உலக ஜனங்களுக்கு திரும்ப கொடுக்கிற காலம், அவங்கள் இளைப்பாறக்கூடிய காலம், தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள். சோ இந்த காலங்கள் 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 மகாயுகி ஆரம்பிச்சிருக்கு 1874 அக்டோபர் மாதத்துல இந்த பூமியில. அது ஒரு மிகப்பெரிய காலம். அது எவ்வளவு பெரிய காலம் என்பது வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம திட்டவட்டமாக நாம் அங்க பார்ப்போம் சகோதர சகோதரிகள். ஆனா இந்த உலகத்தின் மீதான பாவ சாபம், மரண தீர்ப்பு, இதுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் மீது அவங்கள் இளைப்பாறக்கூடிய காலங்களே நமக்கு மத்தியிலேயே ஆரம்பிச்சிருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். அதனுடைய சயின்ஸ் அடையாளங்கள் இன்னைக்கு நம்மை சுற்றி அங்க வந்துட்டு இருக்குது. சோ நம்ம இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம் தேவனுக்குள் கர்த்தரேசுக்குள் இளைப்பாறக்கூடிய ஒரு காலம் ஆரம்பிச்சு, ஒருவேளை இன்னைக்கு இந்த வருஷத்தோட கணக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஓடி இருக்குது, 136 வருஷங்கள் இந்த பூமி இந்த மனுக்குலம் எந்த யூபிலிக்குள்ள இருக்கிறாங்க, இந்த பூமிக்கான மகா யூபிலிக்குள்ள அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க சகோதர சகோதரி. சோ இப்ப வரைக்குமே மனுக்குலம் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஸ்லாக்கியங்கள் இதெல்லாம் எதனுடைய விளைவுனா இந்த திரும்ப கொடுத்தலின் காலத்தின் ஆரம்பத்துல அவங்க சுதந்திரிக்கிறது தேவன் கிருபை செஞ்ச ஆசீர்வாதங்கள். சோ இது நாம இன்னைக்கு உணர்வதற்கு எந்த தடையும் இல்லை. சோ அப்போ இதுல நாம பார்க்கிறோம் நியாய பிரமாணத்தினுடைய அந்த நிழலான யூபிலி ஒரு சிறு தேசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சந்தோஷம் சமாதானம் தந்துச்சு. இது வந்து இந்த முழு மனுக்குலத்தின் மீதும் இந்த பூமியின் மீதும் வரப்போகிற மகா யூபிலிக்கு அது ஒரு அருமையான நிழல். சோ அந்த மகா யூபிலிக்கும் ஒரு சுற்று இருக்கு, அந்த யூபிலியின் காலம் இருக்கு, அதை கணக்கிடுவது தான் நாம் இன்றைய வகுப்புல நாம் அங்க பார்த்துட்டோம். அந்த மகா யூபிலி அந்த வேதாகம கால கணக்குகளின் படி ஏற்கனவே இந்த பூமியின் மீது ஆரம்பிச்சு ஒரு 136 வருஷங்கள் கடந்து சென்றிருக்குது. இப்போ அந்த யூபிலி 1874 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குது சகோதர சகோதரிகள். அந்த என்ன சொல்லலாம், 1874 இன்னும் எப்படி சொல்லலாம்னா அந்த 2499 வருஷம், 1874 அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து தான் என்ன ஆகும், அந்த மாபெரும் யூபிலி அங்க வரும். அது ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது நம்ம தேவனுடைய வார்த்தைகள்ல நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நமக்கு அந்த நிழல் யூபிலியினுடைய ஆசீர்வாதங்கள் புரிஞ்சிருந்தோம்னா இந்த நிஜ யூபிலி இனிமேல் எப்படி இருக்க போது உலக ஜனங்களுக்கு என்பது நமக்கு அங்க நல்லா தெரியும். ஏன்னா வசனம் வாசிங்க, ஏசாயா 25:6-8 வசனங்கள்.
பழமையான திராட்சை இருக்கும், சகல ஜனங்களும் இந்த
சொல்றாங்க இதுதான் அந்த இலை பாறுதலின் காலங்கள், அந்த யூபிலியின் காலப்பகுதியில மனு குலத்துக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையில சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது எப்படிப்பட்ட விருந்துனாவே என்ன தாக்கம், சந்தோஷம் களிப்பு நிறைஞ்ச ஒரு விஷயம். அது கொடுமையான பதார்த்தங்களும் பாருங்க, என்னது கொடுமையான பதார்த்தங்கள்னா, அந்த யூபிலியின் காலத்துல மனுக்குலத்துக்கு தேவன் நிர்ணயிச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையுமே குறிக்கும். கொடுமையான பதார்த்தங்கள், பழமையான திராட்சை ரசம். என்னன்னா, இந்த வேதத்துக்குள்ள மறைத்திருக்கிற அவருடைய தெய்வீக திட்டம், அந்த திட்டம் பற்றின சத்தியம் கூட அந்த யூபிலியின் காலத்துல உலக ஜனங்களுக்கு தேவன் அங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அது தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை அவர் என்ன பண்ணிடுவாரு, சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையில அகற்றி போடுவார். பாருங்க, இவ்வளவு காலம் இந்த உலக ஜனங்கள் மீது ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கு, ஒரு மூடல் போடப்பட்டிருக்கு, அவங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கு, அவங்கள் கண்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதெல்லாம் அவர் எடுத்து போடக்கூடிய காலம்தான் இந்த யூபிலி. இந்த மலையில அகற்றி போடுவார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அந்த இலை பாறுதலின் காலங்கள் தான் 1874 வருஷத்துல இருந்து இந்த பூமியில நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகள். நிழலான யூபிலி பொறுத்த வரைக்கும் அது துவங்கும் போது இஸ்ரேல் ஜனத்துக்கு அந்த யூபிலி துவங்கிருச்சுங்கிற விஷயத்த அந்த லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள், அதாவது ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் தான் என்ன பண்ணணும், எக்காலம் மூதி அறிவிக்கணும். வசனம் வாசிச்சீங்கன்னா லேவி ராகம் 25:9 வசனம், இங்க எக்காலச்சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும், பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் சொல்லும் போது. சோ இது உங்கள் வந்துட்டு ஆசாரிய வகுப்பார், லேவி கோத்திரத்தை அங்க குறிக்குது. இவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில என்ன பண்ணாங்க, அந்த ஊழியம் செய்தாங்க. சோ இஸ்ரேல் தேசத்துக்காக இந்த ஆசாரியர்கள் அந்த யூபிலி ஆரம்பிச்சதை எக்காலம் ஊதி அவங்க சொல்லுவாங்க. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பாருங்க, இது ஒரு அடையாளம், இது நிழல் யூபிலியில நிழல் ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. சோ இது எதுக்கு அடையாளம்னா, நிஜமான யூபிலி இந்த பூமியின் மேல ஆரம்பிச்சிருக்கும் போது கூட அதை கூட யார்தான் முத முதல்ல அறிஞ்சு கொள்வாங்க, ஒரு ஆசாரிய வகுப்பார். யார் அவங்க அந்த ஆசாரிய வகுப்பார், வசனம் வாசிங்க வெளிப்படுத்தல் 1:6. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, யார் அவங்க நம்மை, யார் நம்மை, யார் நம்மை, அந்த பதில் பதில் நீங்க அப்ப சொன்னீங்களா, அதே பதில் சொன்னா நல்லா இருக்கும். சுவிசேஷ யுகத்தில் சபை, கர்த்தர் இயேசுவினுடைய சரீர அங்கங்கள். சோ தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். சோ அந்த ராஜா ராஜரீக ஆசாரியர்கள் யார்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவின் சரீர அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிற சபையினர். அந்த கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுடைகளை பின்பற்றி நடக்க முடிவு எடுத்துட்ட உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையான சீஷர்கள் இவங்க தான் இந்த சுவிசேஷ யுகத்தின் ஆசாரியர்கள். இப்போ இவங்களுக்கு தான் முதல்ல தெரியும், எப்படி இஸ்ரேல்ல அந்த யூபிலி ஆரம்பிச்சது அந்த ஆசாரியர்கள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை மற்ற ஜனங்களுக்கு எக்காலம் மோதி அறிவிப்பாங்களோ, அதே போல இப்ப கூட இந்த பூமியின் மீது தேவன் இந்த உலக ஜனங்களுக்கு நியமிச்சிருக்கிற யூபிலி ஆரம்பிச்சதை முதல்ல யார்தான் தெரிஞ்சு கொள்வாங்க, இந்த ஆவிக்குரிய. இதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது, இந்த மாதிரி இணையான விஷயங்கள் அழகா ஒரு ஹார்மோனியஸா வேதத்துக்குள்ளிருந்து கிடைக்கிறதே நமக்கு பயங்கரமான ப்ரூஃப். டிவைன் ட்ரூத், இது தெய்வீக சத்தியம். நம்ம ரெண்டு யுகங்கள் பத்தி பேசினு இருக்கிறோம். யூத யுகத்துல ஒரு யூபிலி, அதுக்கு ஒரு ஆசாரிய கூட்டம், முதல்ல அவங்க அறிஞ்சிடுவாங்க, அதை மற்றவங்களுக்கு எக்கால மோதி தெரிவிப்பாங்க. இது ஒரு நிரல் இருக்கு, சுவிசேஷ யுகம். அங்க ஒரு அதுக்கு ஒரு மகா யூபிலி, அந்த யூபிலி கூட அந்த யுகத்தின் ஆசாரியர்களை புரிந்து கொள்வாங்க. எதுக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க எக்காலம் மோதி அறிவிக்கணும். எக்காலம் பூதுதல்னா என்ன, ப்ரொக்ளைமிங் த ட்ரூத். அப்படின்னா அந்த தெய்வீக சத்தியங்களை அறிக்கை செய்வது, பிரஸ்தாபப்படுத்துவது, இதுதான். இன்னைக்கு அந்த வாய்ப்புல தான் தேவன் நம்ம எங்க அழைச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளை. சரி, இப்ப இந்த உலகிற்கு துவங்கி இருக்கிற மகா ஆசிர்வாதமான யூபிலி நாம் அறிவிக்க வேண்டிய ஜனங்களாக அங்க இருக்கிறோம். அப்போ இன்னும் நம்ம ஒரு விஷயம் தான் விட்டுடுக்கிறோம், அந்த யூபிலியின் கால அளவு. நிழல்ல ஒரு வருஷம், ஆனா நிஜத்துல அது எவ்வளவு வருஷம், அது மாத்திரம் நம்ம விட்டுடுக்கிறோம். அது பின்வரும் வகுப்புல நாம் உங்கள் மத்தியில தெளிவாக நாங்க பேசுவோம் சகோதர சகோதரிகளே. சோ பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.